கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான கோயம்புத்தூர் பரிசுத்தவான்களை, அன்பு சகோதரர் சகோதரிகளை, அநேக ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்களை, முதல் முதல் உங்கள் அனைவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்பு திருப்பி உங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு, தேவனுடைய மாபெரும் சத்தியங்கள் உங்களை மத்தியில் பகிர்ந்து சொல்றதுக்கு மறுபடியும் தேவன் இந்த வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார். இதுக்கு முதல் முதல் நான் நம்மளுடைய தேவனுக்கு, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக அநேக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான நாள் இன்னைக்கு. அருமையான சகோதர சகோதரிகள், அவங்களுடைய உடன்படிக்கை நம்முடைய பிதாவாகிய தேவன் கிட்ட கட்டிருக்கிறாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போல. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்குது இந்த திவ்ய குடும்பத்துல. இன்னும் சில சகோதர சகோதரிகள் இங்க உட்கார்ந்துக்கிறாங்க, இன்னைக்கு எடுக்கல, சீக்கிரமா எடுப்பீங்கன்ட்டு நம்ம நம்பிக்கொண்டுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு கூட இந்த காட்சி, இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா அவங்களுடைய மனசுல என்னன்னு யோசிச்சோம்னா, இது மனுஷனுடைய செயல் இல்ல, இது முழுக்கு முழுக்கு தேவனுடைய செயல் இருக்கு. இங்க தேவனுடைய பரிசுத்தாவியின் நடத்துதல் ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னைக்கு இந்த நாளுடைய கடைசியில நம்மளுடைய கடைசி தலைப்பு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற தலைப்பு என்னென்றால், இதுக்கு பேர் வந்து இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம், வேர் ஆர் வி டுடே. இப்ப இந்த கேள்விக்கு பதில் இதை நம்ம பார்க்கலாம். இதோடைய ஆதார வசனம் ஏசாயா 21:11. இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம சில தீர்க்க தரிசனமான காரியங்கள் பார்க்க போறோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு சில நிழலான காரியங்கள் வேத வசனத்தில் இருந்து கேட்டிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கடைசியில நம்ம பார்க்கலாம் தீர்க்க தரிசனத்தின் பார்வை. இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ நம்ம ரொம்ப ஆச்சரியமான சமயங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. நம்ம உண்மை இந்த இரண்டாம் உலகத்துக்கு முடிவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் பக்கம் வந்திருக்கிறோம். ஒரு காலம் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய நிருபத்தில் எழுதினார். இதை நம்ம வாசிக்கிறோம் 2 பேதுரு 3:11. அப்போவே அதை எழுதினார் அப்போ. ஆனா இப்போ அந்த வார்த்தைகள் நிறைவேற சமயம் பக்க பக்கமா வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. உலகத்தில் எல்லா பக்கமா சொல்லிருக்கிறாங்க உலகம் முடிய போகுது. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், அநேக ஜனங்கள் அநேக ஜாதிகள் சொல்றாங்க உலகம் முடிய போகுது. ஒரு சில ஜாதிகள் வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கிறாங்க 2012 உலகம் முடிய போகுது, December 21. நாங்க கூட சொல்றோம் உலகம் முடிய போகுது. ஆனா நம்ம உலகம் முடிய போது மாத்திரம் நம்ம சொல்றது இல்ல, நம்ம சொல்றோம் ஒரு பக்கம் உலகம் முடியும், ஆனா இன்னொரு பக்கம் ஒரு புதிய உலகம் தொடங்கு போகிறது. இது விஷயம் நம்ம வாசிக்கிறோம் யோவேல் புஸ்தகத்திலிருந்து 2:3. எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசன வசனம். இது காட்டுது இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவுல அந்த முடிக்கிற சம்பவங்கள்ல அந்த மகா உபத்திரவம் காலத்துல ஆரம்பத்துல அக்னி தேவனுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமா வெளிப்பட்டு இருக்கும். முன்னாக பின்னாக பார்க்கும்போது அதுதான் தெரியும். ஆனா போக போக அந்த நியாய தீர்ப்புகள் முடியும் போது முன்னாடி என்ன இருக்கும்? ஏதன் தோட்ட போலவும் தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இஸ்ரேல்ல ஸ்தாபிக்கப்படும். நீங்க நல்லா தெரியும் தேவனுடைய ராஜ்யத்துல ஏற்கனவே நம்ம இருக்கிறோம் 1874 இருந்து. ஆனா என்னதான் எதிர்பார்த்துக்கிறோம்னா அந்த கண்ணுக்கு தெரியற மாதிரி ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படணும், அந்த இஸ்ரேல்ல ஸ்தாபிக்கப்படும். அந்த ஸ்தாபனை பத்தி இந்த வசனம் ஏதன் தோட்டை போலவும் சொல்றது. ஆனா அவைகளுக்கு பின்னாக என்ன இருக்கும்? இரண்டாம் உலகத்தோடு இருக்கிற முற்றிலும் அழிவு நிக்கும் இந்த வசனம் சொல்லுது. சோ அந்த சகோதர சகோதரிகளே, உண்மை நம்ம ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிறது. அதனால தான் நம்ம ஒரு கேள்வி இந்த சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? அதாவது நம்ம தேவன் கிட்ட கேள்வி கேட்கலாமா? வாட் இஸ் த டைம்? தேவன் கிட்ட இருக்கிறது அந்த கடிகாரம். தேவன் தான் சொல்வார் எப்போ அந்த முடிவு. அது ரொம்ப ரொம்ப கிட்டே இருக்குது. நீங்க நாங்க இப்போ இந்த 2012 இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்துல வாழ்வு கொண்டுட்டு இருக்கும் போது நமக்கு நிறைய அறிவு இன்னைக்கு இருக்கு, நிறைய அறிவு. ஆனா ஒரு காலம் நம்முடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு அறிவு அவங்க கிட்ட இருக்கவே இல்லை. அந்த சமயத்துல முதல் முதல் வேதம் அவங்க பெற்றுக் கொள்ளும் போது, அந்த இருள் யுகத்துக்கு பின்பு அவங்க பெற்றுக் கொள்ளும் போது, எனக்கு பைபிள் நீங்க தெரியும் ரொம்ப வருஷமா பைபிள் வந்து ஒரு பழைய ஜனங்களுக்கு அறியாத பாஷையில இருந்துச்சு. ஹெப்ரியர், கிரேக்கு, லத்தீன் ஜனங்களுக்கு அது புரியல. ஆனா ஏற்ற சமயத்துல 4 சபை காலகட்டத்துல பீட்டர் வால்டோ அவர் என்ன பண்ணார்னா, அவர் பைபிள் அவர் சொந்த செலவு கொடுத்து ஒரு சாமியாரை வச்சு, ஸ்டெஃபானஸ் தி எவிசா வச்சு அந்த பைபிளை பிரெஞ்சு மொழியில என்ன பண்ணாரு? மொழிபெயர்ப்பு பண்ணார். அடுத்த சபை காலகட்டத்தில் ஜான் விக்லிஃப் அவரு பைபிள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணாரு. இப்படியே பைபிள் முதல் முதல் தேவனுடைய ஜனங்களுடைய கைக்கு வந்துச்சு. அது படிக்கும் போது அவங்கள வெளிப்பட்டுச்சு ஒரு விசாரிப்பு, ஒரு விசாரிப்பு. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய இருக்கிற ஆதார வசனத்துல நம்ம ஆராய போற. இப்ப திருப்பி அந்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 21 அதிகாரம் 11 வசனம். போதும் சிஸ்டர், வேற 11. தூமாவின் பாரம் செயர்ல இருந்து எனக்கு கூப்பிடுது, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது. தமிழ்ல அவ்வளவுதான் வருது. இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தா இந்த கேள்வி ரெண்டு வேச வருது. நம்ம தெரியல தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அந்த மொழிபெயர்ப்புறவர் ரெண்டு ரெண்டு கேள்வி பார்த்துட்டு யோசிப்பாங்க, என்னத்துக்கு தேவையில்லாத ரெண்டு ரெண்டு வேச இது கேள்வி இருக்கு, ஒரே கேள்வி ஒரே வேசத்தான் என்ன பண்ணாங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. ஆனா இது ரெண்டு கேள்வி இருக்கு. இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கலாம், மற்ற பாஷையில கூட நீங்க பார்க்கலாம், ரெண்டு கேள்வி வருது. ஏனென்றால் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ரெண்டு கேள்வி கேட்கறது, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது. இந்த வசனத்துடைய ஆராய்ச்சி இன்னைக்கு நம்ம பண்ணும்போது இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வசனம் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் முதல் நம்ம புரியணும் தூமான என்ன, அப்புறமா செய்யறன என்ன. அப்போ நம்ம புரியும் யார் தான் பேசிட்டு இருக்கிறாங்க, என்னதான் அர்த்தம் அந்த கேள்வி. சோ தூமா, தூமாவுடைய இருக்கிற அந்த வார்த்தை, அதுக்கு வேற வேற வார்த்தைகள் பைபிள்ல இதுமியா, இடோம், வருது. அதாவது யாக்கோபுடைய இருக்கிற சகோதரர் ஈசாவுடைய தங்குற இடம் இடோம், இதுமியா, தூமா. இது விஷயம் கூட நீங்க வாசிக்கலாம், நீங்க வேணும்னா கங்கார்டன்ஸ்ல பார்க்கும்போது. ஆனா இந்த விஷயம் ஈடோம் பத்தி, இதுமியா பத்தி நம்ம வாசிக்கலாம் ஒபதியா புஸ்தகத்துல, ஒபதியா 1 வசனம். ஒபாதியா 1 வசனம். ஏதோமின் குறித்து சொல்றாரு இங்க நம்ம பார்க்கிறோம். ஏதோம், ஈசாவ், நல்லா தெரியும், ரட்ட பசங்கள் இருந்தாங்க ஈசாவ் யாக்கோப். ஈசாவ் யார் குறிக்குது நிழல்ல நம்ம பார்க்கும்போது? யாக்கோப் நிஜமான ஆவிக்குரிய இஸ்ரேல், ஈசாவ் பேரு ஆவிக்குரிய இஸ்ரேல். அதாவது கிறிஸ்தவர்கள் பார்வையில் பார்க்கும்போது, கிறிஸ்தவர் சொல்லும் போது உண்மையான கிறிஸ்தவர்கள் பேரு கிறிஸ்தவர்கள். சோ ஈசாவ் ஈதோம் குறிக்குது பேர் கிறிஸ்தவர்கள். இப்போ 10 வசனத்துல அதே உபாத்தியா புஸ்தகத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கம் நம்ம கிடைக்கும் இந்த காரியத்தை குறிச்சு. புரிஞ்சுட்டீங்களா? சோ இதை தெளிவா நம்ம என்ன பார்க்கறோம்னா, இங்க ஈசாவ் யார் குறிக்குதுன்னா பேரு கிறிஸ்து மண்டலம் தான் நம்ம பார்க்கிறோம். சோ தூமா, தூமாடைய அர்த்தம் வந்து பேர் கிறிஸ்து மண்டலம். அப்போ தூமாவின் பாரம், பாரம் என்ன? இன்னைக்கு பாரமுடைய அர்த்தமே வேற. நிறைய இடத்துல கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்கோ, அவங்களுக்கு இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாரம் இருக்குது, அவங்க எல்லாம் வந்து கிறிஸ்தவர்களா மாறணும், அந்த இடத்துல போயிட்டு ஊழியம் செய்யணும். ஆனா அந்த அர்த்தத்துல இந்த வசனத்துல நம்ம பாக்குறது இல்ல. இந்த வசனத்துல இந்த பாரம் இருக்கிற வார்த்தை நம்ம ஒரிஜினல் ஹெப்ரியர் பாஷையில பார்க்கும் போது, இது கொங்கார்டன்ஸ் நம்பர் 48:53, கொங்கார்டன்ஸ் நம்பர் 48:53 ஸ்ட்ராங்ஸ் கொங்கார்டன்ஸ். இந்த பாரமுடைய வார்த்தை மாசாவ், MASSAU, இது குறிக்குது an utterance, அதாவது ஒரு கூக்குரல், an utterance, ஒரு கூக்குரல். சோ பாருங்க இது என்ன அர்த்தம் வருது. இப்ப பாருங்க தூமாவின் பாரம். சோ தூமா உடைய அர்த்தம் பேர் கிறிஸ்து மண்டலம், பாரம் குறிக்குது கூக்குரல். சோ என்ன இது அர்த்தம்னா, பேர் கிறிஸ்து மண்டலத்திலிருந்து வெளிப்படுது ஒரு கூக்குரல். இது எங்கத்திலிருந்து வெளிப்படுது இந்த கூக்குரல்? அடுத்து சொல்றது செய்யர்ல இருந்து எனக்கு கூப்பிடுது. செய்யர், செய்யர் என்ன குறிக்குது நம்ம கேட்டாக்கா, செய்யருக்கு நம்ம கங்கார்டன்ஸ்ல பார்க்கும் போது ஹீப்ரூல ஸ்ட்ராங்ஸ் கங்கார்டன்ஸ் 81:65 இது என்ன குறிக்குதுன்னா, இது வந்து ஒரு மலை இதோமியாக்கு உள்ள, ஈதோம்க்கு உள்ள ஒரு மலை. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோ, ஒரு மலையுடைய அர்த்தம் என்ன? ராஜ்யம் இல்லீங்களா? சோ பேர் கிறிஸ்து மண்டலத்துக்கு உள்ள ராஜ்யம் யார்னா, தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள். தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்களுக்கு தான் இருந்து அந்த ராஜ்யத்தின் நம்பிக்கை, அது தேவன் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார் தான் நம்ம பார்க்கிறோம். சோ இது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது என்ன சொல்றதுன்னா, தூமாவின் பாரம் செய்யர்ல இருந்து எனக்கு கூப்பிடுது. சோ இது என்ன விஷயம் குறிக்குது கேட்டாக்கா, இது காமிக்கிறது எப்படி பேர் கிறிஸ்து மண்டலத்திலிருந்து, குறிப்பாய் உண்மையான கிறிஸ்தவர்கள் இருந்து, பேர் கிறிஸ்து மண்டலத்துக்கு உள்ள இருந்து ஒரு கூக்குரல் வெளிப்படுது. இப்போ இந்த மலை குறிக்குது உண்மையான கிறிஸ்தவர்கள். இது விஷயம் வசனம் கூட நீங்க வாசிக்கலாம், கொலோசியர் 1:13. ஆஹா, கொலோசியர் 1:13. பாத்தீங்களா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திக்கிறார். சோ அந்த மலை என்ன குறிக்குது? அந்த ராஜ்யத்தின் நம்பிக்கை. உண்மையான பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கிறார் தான் நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, இந்த வசனம் ஆரம்பம் தூமாவின் பாரம் செயர்ல இருந்து கூப்பிடுறது. இதோடைய அர்த்தம் என்னன்னா, பேர் கிறிஸ்து மண்டலத்திலிருந்து ஒரு கூக்குரல் வெளிப்படுது. குறிப்பாய் இது வெளிப்படுது உண்மையான கிறிஸ்தவர்கள் இருந்து. அப்போ இது பத்தி சிந்திச்சு யோசிக்கும் போது, இப்படிப்பட்ட இருக்கிற கூக்குரல் எப்போ வந்திருக்கணும்? இது கண்டிப்பா 1878 முன்ல வந்திருக்கணும். எனக்கா 1878 தேவன் வெளிப்படுத்தல் 18:4 என்ன சொல்றாரு? அவள் விட்டு வெளியா வா. உண்மையா இது பிலடெல்பியா சபை காலகட்டத்தில் நடந்துச்சு சம்பவம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கேள்வி, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது? ஜாமக்காரன் பாருங்க, சிங்குலர். சோ இந்த ஜாமக்காரனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஜாமக்காரனுடைய அர்த்தம் வந்து குறிக்குது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் கிட்ட கேள்வி கேட்குது, இரவு எவ்வளோ சென்றது? எந்த இரவு கேட்டாக்கா, பைபிள் மொழிபெயர்ப்பு ஆயிட்டு பரிசுத்தவான்களுடைய கைக்கு போகும்போது, அப்ப மெதுவா மெதுவா பரிசுத்தவான்களுக்கு தெரிஞ்சிச்சு தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன. அந்த திட்டத்துடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவன் பிதாவாகிய தேவன் ஒரு 6,000 தீமைக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? அனுமதியே கொடுத்திருக்கிறாரு. இதுதான் ராத்திரி காலம். பின்பு அந்த ராத்திரி முடிச்ச உடனே ஒரு 1,000 இருக்கிற காலை வந்துடும். இது காரியத்தான் சங்கீதம் 30:5 நம்ம வாசிக்கிறோம். இது விஷயம் நம்ம தெரியும் இங்கிலீஷ்ல, இது சாயங்காலம் இல்ல இருவுல. இருவுல இருவுல வந்து அழுகை, இருவுல அழுகை தங்கும், விடியற் காலத்துல கழிப்பு உண்டாக்கும் தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இந்த காரியம், இந்த ஒரு விஷயம், இந்த சத்தியம் தேவனுடைய ஜனங்கள் இது விஷயம் கேட்கும் போது புரிஞ்சுக்கும் போது, குறிப்பாய் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறோம், இது 1874 முன்பு, இது வந்து லவதோக்கியா சபை காலகட்டத்துக்கு முன்பு, பிலடெல்பியா சபை காலகட்டத்தில் இது எப்ப நடந்துச்சுன்னா, இது மில்லர், வில்லியம் மில்லருடைய சமயத்தில். அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன அறிவு கிடைச்சிட்டுன்னா, அவங்க அறிவு கிடைச்சிட்டு இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை பத்தி, அவங்க அறிவு கிடைச்சிட்டு கால கணக்கு குரோனாலஜி பத்தி. அந்த அறிவு பெற்றுக் கொள்ளிட்டு இருக்கும் போது சபையுடைய மனசுக்குள்ள இந்த கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது? ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது? அதாவது இந்த 2 கேள்வி கேட்கறது, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது விஷயம் நம்ம பார்க்க போறோம். எனக்கா 2 கேள்வி கேட்கும் போது, இது ஒரே சமயத்துல 2 கேட்கல, இது வேற வேற 2 குறிக்குது இந்த 2. அது மட்டும் இல்ல, இது வேற வேற 2 பத்தி கூட பேசுது. 2 பத்தி கூட பேசத்தான் நம்ம பார்க்கணும். இது விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ இந்த சங்கீதம் 30:5 இருவு, இது விஷயம் சபை புரிஞ்சுட்டு தேவன் ஒரு அனுமதி கொடுத்தார் தீமைக்கு. 4126 கிறிஸ்துக்கு முன் விழுந்ததல் நடந்துச்சு ஏதன் தோட்டத்துல. 4128 கிறிஸ்துக்கு முன் ஆதாமுடைய சிருஷ்டிப்பு நடந்துச்சு. 4126 விழுந்ததல் ஆரம்பி 6000 தீமைக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அது 1874 வரை நடக்குதான் நம்ம பாக்குறோம். 1874 வரை இந்த தீமையின் காலம் இருக்கும். அப்போ இதுதான் இந்த இருவு காலம். இது விஷயம் தேவன் அவருடைய திட்டத்துல அவருடைய வசனத்துல வச்சிருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். வசனத்துல இது வாசிக்கலாம், யோபு 5:19. யோபு 5:19. சில சகோதரர்கள் சில விஷயத்துக்கு கேள்விகள் கேட்குவாங்க. ஒரு வசனம் காட்டு நான் நம்புறேன். அநேக விஷயத்துக்கு தேவன் ஒரு வசனம் வைக்கல, அவர் வைக்கவே மாட்டார் கூட சில காரியத்துக்கு. ஆனா இங்க இது ஒரு வசனம் தெளிவா காட்டுது ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு 6 இக்கட்ட காலங்கள் இருக்கு, ஒரு 7 விடுதலை காலம் இருக்குது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிச்சு 6 7 ஏழாவது பத்தி நல்லா தெரிய கொஞ்சம், அது வந்து குறிக்குது அந்த 1000 அரசாட்சி. சோ 7000 6 கூட 1000 தான் இருக்கணும், அது 6000. இது ஒரே வசனம், ரொம்ப விலையேறப்பட்ட வசனம், நம்ம பத்திரமா வைக்கணும் சகோதர சகோதரி. இதுல தெளிவா காட்டுது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 6000 தீமைக்கு 1000 அந்த விடுதலைக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து அவரே 1000 ஆளுகை செய்வாரு. அந்த 1000 ஆளுகை இதுதான் அந்த காணாமல் போன வெள்ளிக்காஸ் இல்லீங்களா. இந்த விஷயம் சபைக்கு கிடைச்சிச்சு எப்போ, பிலடெல்பியா சபை காலகட்டத்துல. அதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்க போறோம். எப்போ அந்த 1000 ஆளுகை, அந்த காணாமல் போன வெள்ளிக்காஸ் எப்போ தான் அந்த அறிவை கிடைச்சிச்சு, இது விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சொல்லப்பட்ட உவமை, அந்த உவமை நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸஸ்ல படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போகிறோம். அது லூக்கா 15:8-10. சோ இந்த உவமையில கர்த்தர் வந்து பேசுறாரு இந்த காணாமல் போன வெள்ளிக்காஸ் பத்தி. இது 2வது உவமை அங்கே 15 லூக்கால. அதே இருக்கிற 15 3 தொடர்ந்த உவமைகள் வருது. முதல் காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன வெள்ளிக்காசு, 3வது கெட்ட குமாரன் காணாம குமாரன் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த 3 என்னத்துக்கு அங்க இருக்கிறது, தொடர்ந்தா 3 எதுக்கு வருதுனா, அங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கிட்டு இருந்தாரு, அவர் சொல்லிட்டு இருந்தாரு தேவனுடைய ரட்சிப்பு திட்டம் என்ன இருந்துச்சு, மனுக்குலத்துக்கு தேவன் எப்படிப்பட்ட ரட்சிப்பு திட்டமே வச்சிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் காணாமல் போன ஆடு, அது காமிக்கிறது ஒட்டமொத்தமா தேவனுடைய திட்டம் மனுக்குலத்துக்கு என்ன இருந்துச்சு, அதுதான் காணாமல் போன ஆடு. சோ முழு மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டு அந்த ஒரு உவமையில நம்ம படிக்கிறோம். ஆனா ரட்சிப் பத்தி பேசும்போது ரட்சிப் ரெண்டு விதமான ரட்சிப்பே வெளிப்படுது. அதனால்தான் ரெண்டாவது இருக்கிற ஓமை முதலாம் ரட்சிப் பத்தி பேசுது. சுவிசேஷ யுக காலம் உடைய இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப் இதுதான் வந்து அந்த காணாமல் போன வெள்ளிக்காசுடைய ஓமை சொல்லுது. ஆனா ஒரு இன்னொரு ஓமை இருக்குது அதுக்கு பின்னாடி, அந்த கெட்ட குமாரன் அந்த இருக்கிற காணாமல் குமாரனுடைய ஓமை, அது காமிக்கிறது 1000 வருஷமுடைய உலகத்தின் ரட்சிப்பு இஸ்ரேல்லிருந்து முதல் கொண்டு, அந்த காணாமல் போன அந்த கெட்ட குமாரன் யாருன்னா அது இஸ்ரேல் தேசம் தான் இருக்குது. இஸ்ரேல்ல இருந்து தான் ரட்சிப்பு எங்க போவோம், எல்லா ஜனங்களுக்கு போவோம். சோ இதுதான் விஷயத்தை இங்க நம்ம பாக்குறோம். 15 அதிகாரத்துல மூணு பார்வையில இங்க தேவனுடைய ரட்சிப் திட்டம் இந்த உவமைகள்ல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய இருக்கிற பார்வை எங்க இருக்க போதுன்னா, அந்த மூன்றாவது அந்த ரெண்டாவது இருக்கிற உவமை அந்த காணாமல் போன வெள்ளிக்காசுடைய உவமை. இப்ப இந்த காணாமல் போன வெள்ளிக்காசுடைய உவமையில நீங்க பேசிக் கிளாஸ்ல கேட்டிருக்கிறீங்க, இது என்ன விஷயம் காமிக்கிறதுனா, முதல் முதல் இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு யூதனுடைய கல்யாண பாரம்பரிய பத்தி பேசுகிறார். இந்த கல்யாண பாரம்பரியல யூதர்கள் மத்தியில ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னே நிச்சயதார்த்தம் நடக்கும். சோ அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் போது அவங்களுடைய பாரம்பரியின் பிரகாரம் பையனுடைய வீட்டில இருந்து சில விலையேறப்பட்டு பொக்கிஷன், அந்த காலத்துல காசு வைக்குவாங்க, அந்த காசுல வந்து அந்த வீட்டுடைய மகிமை அதை பத்தி அது மேல எழுதுவோம். உதாரணத்துக்கு சாவரன்ஸ் இருந்துச்சு முன்னே, இந்தியால எத்தனை சாவரன்ஸ் இருக்குது ஒரு ஒரு வீட்டுல, அப்படி எல்லாம் முன்னே வந்து அது ஒரு மகிமையான காரியம் இருந்துச்சு. சோ அந்த பையனுடைய வீட்டுல இருந்து அந்த இருக்கிற பொக்கிஷன் அந்த ஸ்திரீயுடைய கையில கொடுத்து அவங்களுடைய கல்யாணம் வரைக்கும் அது வைக்க வேண்டியா இருந்துச்சு. கல்யாண சமயத்துல அவங்க அது ஒரு வெள்ளி செயின்ல மாட்டி அழகா வந்து அவங்களுடைய நெற்றில அவங்கள மாட்ட வேண்டி இருந்துச்சு. அப்போ பாக்குறவங்களெல்லாம் ரொம்ப சுலபமா எண்ணலாம் எத்தனை வெள்ளிக்காசு இருக்கிறது. இது விஷயம்தான் பாரம்பரிய யூதர்கள் மத்தியில் இருந்துச்சு. இது காரணத்தினாலதான் அந்த இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வைக்கும் போது 1 வெள்ளிக்காசு காணாம ஆகும்போது அவ்வளோ கவலை ஆயிட்டு. அது மட்டும் இல்ல, அந்த வெள்ளிக்காசு கண்டுபிடிச்ச பின்பு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா இது அந்த வெள்ளிக்காசுடைய இருக்கிற பிரச்சனை இல்ல, இது அவங்களுடைய கல்யாணம் ஒடிய இருக்கிற பிரச்சனை விஷயம் நாம் பாக்குறோம். எனக்கு அந்த 10 வெள்ளிக்காசுல இருந்து 1 வெள்ளிக்காசு காணாம ஆகும் போது அவங்களுடைய கல்யாணமே நடக்காது, நம்ம பார்க்கிறோம். இதனால்தான் அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இருக்கிற உவமையில சில ஆச்சரியமான சத்தியங்கள் நம்ம பார்க்கிறோம். எப்படித்தான் இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்குது, இது விஷயத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இப்போ இந்த வெள்ளிக்காசு நம்ம நல்லா தெரியும், வெள்ளி அங்கே சொல்லும் போது அது வெள்ளி வந்து தேவனுடைய வாக்கு குறிக்குது, தேவனுடைய வார்த்தைகள் குறிக்குது. அதை நம்ம சங்கீதம் 12:6 வாசிக்கிறோம். அப்போ அது வெள்ளி வந்து அவருடைய சொற்கள் அவருடைய வார்த்தைகள் குறிக்குது. அவருடைய வார்த்தைகள் பத்தி கர்த்தர் இயேசு நம்மளுக்கு சொன்னாரு, அது சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். இங்க 10 வெள்ளிக்காசு இருக்கும்போது அது என்ன குறிக்கணும், 10 குறிப்பான சத்தியங்கள். இந்த 10 சத்தியங்கள் 10 பெரிய சத்தியங்கள் இருக்குன்ட்டு இங்க தெளிவா தெரியுது. இது விஷயம் கூட நம்ம வேதத்துல அடிக்கடிக்கே இந்த காரியத்தை வாசிக்கிறோம். நீங்க ஞாபகம் இருக்கும், ஆதியாகமத்துல ஆபிரகாம் அவருடைய ஊழியக்காரன் அன்பரார் இல்லைங்களா, அவரு போயிட்டு ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்காக ஒரு மனவாட்டி தேர்ந்தலுக்காக போகும்போது அவர் எத்தனை ஒட்டகங்கள் கொண்டு போறாரு, 10 ஒட்டகங்கள். அது ஆதியாகமம் 24:10 வாசிக்கிறோம்.
தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான்.
சோ இங்க பாக்குறோம் எலியேசர் வந்து ஒரு 10 இருக்கிற ஒட்டகங்கள் கொண்டு போறது. அது ஒட்டகம் தெரியும், ஒட்டகம் நிறைய தண்ணிய குடிக்கிறதுக்கு திராணி இருக்கு. சோ அது என்ன விஷயம் காமிக்கிறதுனா, இது ஒரு 10 பெரிய சத்தியங்கள் இருக்குது. அந்த 10 சத்தியங்களுக்குள்ள நிறைய சத்தியங்கள் கூட இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இங்க 10 முக்கியமான சத்தியங்கள் இருக்குது நம்ம இங்க பாக்குறோம். மீண்டும் 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 இந்த விஷயம் வேதத்துல வருது. நம்ம வாசிக்கிறதுக்கு வேணும், நீங்க தெரியும். சங்கீதம் 144:9 சொல்லுது ஒரு வீணை பத்தி, 10 நரம்புடைய வீணை பத்தி. அதே காரியம் வந்து சங்கீதம் 33:2 சங்கீதம் 92:3 கூட வருது. அந்த 10 நரம்புடைய வீணை சங்கீதம் ஹார்மோனி, அது என்ன அர்த்தம் குறிக்குது கேட்டனா, அது குறிக்குது தேவனுடைய தெய்வீக திட்டம். அது வந்து ஒரு அருமையான விதத்துல தேவன் செயல்படுகிறார். வசனத்துல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 14:4 நீங்க ஞாபகம் இருக்கும், சியோன் மலையின் மேல இருக்கிற காட்சி பார்க்கும் போது அங்க வந்து ஆட்டுக்குட்டி ஆனவர் இருக்கிறாரு. அவருடைய கூட இருக்கிறது 144,000. அவங்க மட்டும் பாட முடியும் ஒரு புதிய பாட்டு. அது புதிய பாட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, அதுக்கு பேரு மோசையின் பாட்டு, அப்புறம் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டு. அது என்ன விஷயம் அது குறிக்குது கேட்டாக்கா, அது குறிக்குது தேவனுடைய தெய்வீக திட்டம். ரெண்டு ஏற்பாடுல மோசை உடைய பாட்டு குறிக்குது, நியாயப்பிரமாணம் அந்த பழைய ஏற்பாடுடைய இருக்கிற விஷயங்கள். அப்புறமா ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு குறிக்குது புதிய ஏற்பாடு சுவிசேஷமுடைய காரியங்கள். இது ரெண்டும் தேவன் எப்படி அருமையான விதத்துல அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவரே தெச்சிருக்கிறார் நம்ம சொல்லலாம். அவ்வளவு அருமையா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், இது அருமையான விதத்துல அடையாள பாஷையில நேரடிய பாஷையில இதெல்லாம் விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையா புரிஞ்சுப்பீங்க. எத்தனை பேர்னா 144,000. அவங்களை விட்டு வேற யார அந்த ஆழம்ல புரிய மாட்டாங்க தான் நம்ம பாக்குறோம். ஏன் இது ஒரு பாட்டு எனக்கு, இதுல ஒரு என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல ஒரு ரிதம், ஒரு பியூட்டி, ஒரு ஹார்மோனி இதுல இருக்குது. இது தேவனோடைய இருக்கிற 4 குணலட்சணங்கள் இதுல கலந்துட்டு இருக்கிறது. தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய நீதி, இது எல்லாம் இந்த தெய்வீக திட்டத்துல கலந்துட்டு இருக்கிறது. எவ்வளவு அருமையான திட்டம் தேவனே பண்ணிக்கிறார் என்று இது யுகா யுகங்கள்ல வெளிப்படும் எல்லாருக்கு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இருக்கிற திட்டம் இப்போ தேவன் அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு வெளிப்படுறதா அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய். இதுதான் விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த 10 நரம்புடைய வீணை திருப்பி காமிக்கிறது அதே காரியம், அந்த 10 சத்தியங்கள். மறுபடியும் இந்த விஷயம் நம்ம லேவியராகமம்ல வாசிக்கிறோம். லேவியராகமம் 24:5-6 நல்லா பாருங்க. இந்த இருக்கிற மாவு எவ்வளவு அளவு, 10 2 பங்கு. நல்லா பாருங்க, 10 2 பங்கு. அந்த 2 பங்கு என்ன குறிக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அந்த 10 என்ன குறிக்குது, இந்த 10 விசேஷமான சத்தியங்கள். இது தான் பாருங்க, இது மீண்டும் 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 இந்த இடத்துல வரது தான் நம்ம பாக்குறோம். இப்போ இந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 19:13 கூட அவரே பேசிட்டார் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த 10 ராத்தல் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ இப்படி மீண்டும் 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 இந்த காரியமே வருது. இந்த 10 குறிக்குது 10 விசேஷமான சத்தியங்கள். சோ இந்த 10 வெலிகாஸ் குறிக்குது 10 விசேஷமான சத்தியங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஓமை, இந்த ஓமையோடு இருக்கிற கருத்து குறிச்சு நம்மளுடைய 7 தூதன், அதாவது 7 சபையுடைய தூதன் சகோதரர் ரசல் இந்த விஷயம் பத்தி எழுதும் போது அவருடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ், அவருடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல பேஜ் 358 பக்கம்ல இந்த இருக்கிற ஓமை பத்தி அவரு கருத்து எழுதும் போது, அவர் காமெண்ட்ரி எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இது வந்து ஒரு ஜூயிஷ் பாரம்பரியம், யூதனுடைய பாரம்பரியம், இது கல்யாண பாரம்பரியம். ஆனா நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 வெள்ளிக்காசு முழு அண்டாசராசம், அப்புறம் அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு குறிக்குது நம்மளுடைய மனுக்கூலம். சோ இப்படி எழுதும் போது நம்மளுக்கு கொஞ்சம் யோசனை வருது, ஏன் அப்படி எழுதிட்டாரு? அது நம்ம ஞாபகம் வைக்கணும். அந்த சமயத்துல சகோதரர் ரசல் மூலமாய் என்ன விஷயம் வெளிப்பட்டுச்சுன்னா, விஷயம் வெளிப்பட்டுச்சு அந்த யூதன் கல்யாணம் பாரம்பரை, அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா பிரதர் ரசல் யூதன் கல்யாண பாரம்பரை பேசி சொல்லிட்டு, அந்த ஸ்திரீ யாரு, அந்த ஸ்திரீ கிட்ட ஏன் இந்த 10 வெள்ளிக்காசு இருக்கணும், அது பத்தி ஒண்ணுமே எழுதல. அப்புறமா வந்து யூதனுடைய கல்யாண பாரம்பரைக்கு இந்த இருக்கிற ஓமைக்கு என்ன சம்பந்தம், அது கூட எழுதல. சோ என்ன அர்த்தம்னா, அந்த சமயத்துல இந்த சத்தியம் வெளிப்படவே இல்லை, இது அந்த சமயத்தில் இது ஏற்ற வேலை ஆகாரமே இல்லை. ஆனாலும் கூட 7 தூதன் அவர் இருக்கும் போது அவர் மூலமா என்ன வெளிப்பட்டுச்சுன்னா, ஒரு பாதி சத்தியம். அந்த பாதி சத்தியம் என்னன்னா, இது யூதன் கல்யாணம் பாரம்பரை. அது விஷயம் நம்மளை கேட்டு நம்மள அதை புரிஞ்சுக்கும் போது இப்ப நம்மளுக்கு புரியுது, இது யார் பத்தி இந்த ஓமை இருக்குது கேட்டனா, இது வந்து இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி. இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி பத்தி தான் இந்த ஓமை பேசுது. இது இயேசு கிறிஸ்துடைய கல்யாணம் பத்தி தான் இந்த ஓமை பேசுது. சோ இங்கே இந்த ஸ்திரீ அந்த மனவாட்டி குறிக்குது, சபை குறிக்குது, சபைக்கு நிச்சயதார்த்தம் முதல் நடக்குது, கடைசியில கல்யாணமே நடக்கும். சோ இதுதான் இந்த ஓமையில நம்ம தெரியும் இப்ப ரொம்ப தெளிவா. ஆனா அந்த சமயத்துல இப்படி வந்து பிரதர் ரசல் வந்து அவருடைய கமெண்ட்ஸ்ல எழுதிட்டார்த்த நம்ம பாக்குறோம். இப்ப அந்த 10 இருக்கிற சத்தியங்கள் கூட அது பத்தி அதிகமா பேச தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த 10 சத்தியங்கள் என்ன. ஆரம்பது பைபிளுடைய முதல் பக்கம்ல சிருஷ்டிப்பு, அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் பக்கம். அப்புறமா முடிக்கிறது கடைசி இருக்கிற பகுதி, கடைசி பக்கம் வெளிப்படுத்தலுடைய கடைசி பேஜ் 2 மரணம் வசனங்கள் வேணும்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் வசனம் 11 மற்றும் 15. சோ இந்த வசனம் பேசுது இப்போது சமயத்தை பத்தி. இந்த பரிசுத்தம் உள்ளவர் யாருன்னா சிறுமந்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறமா இந்த அசுத்தம் இங்க யார் கேட்டனா, 2 வகுப்பார் சுவிசேஷ யுகத்துல. சுவிசேஷ யுகத்துல 2 வகுப்பாருக்கு இங்க அசுத்தம் சொல்லிட்டு, இதே இருக்கிற அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 22:15 வசனம்ல நம்ம வாசிக்கிறோம், 1000 யுகத்துல உலகத்தின் மத்தியில ரட்சிப்பு நடக்கும் போது அவங்க மத்தியில 2 வகுப்பார். அங்கே 15 வசனத்துல சொல்லப்படுகிறது வசனவா பாருங்க, இது வந்து அந்த 1000 அந்த சமயத்துல நடக்கிற சம்பவம்ல என்ன பாக்குறோம்னா, 2 வகுப்பார் இவங்க இருக்கும். நாய் சொல்லும் போது அசுத்தம் குறிக்கிறது, யூதருக்கு நாய் வந்து அசுத்தம். இந்த இடத்துல சில பேர் கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, விபச்சாரம் பட்டி சொல்லிட்டு, அங்கே விக்கிர ஆராதனை சொல்லிட்டு, இந்த அநேக விஷயங்கள் சொல்லிருக்குது. சில பேருக்கு கேள்வி இருக்குது, ஆச்சரியம் இருக்கு, 1000 விபச்சாரம் இருக்குமா, பெரும் பாதியான வழியில அங்கே விக்கிர ஆராதனை இருக்குமா, அப்படி கேள்வி கேட்கிறாங்க. சோ இது எப்படிப்பட்ட அர்த்தத்தில் எடுக்கணும், இது நேரடியா எடுக்கணுமா இல்லாட்டி இது அடையாள பாஷையில எடுக்கணுமா? என்னுடைய இருக்கிற ஆலோசனை என்னன்னா, இது நேரடி அர்த்தம் எடுக்கலாம். ஏன் கேட்டாக்கா, உயிர்த்ததல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க, உயிர்த்ததல்ல உயிர்ப்பிக்கு வரும்போது எப்படிப்பட்ட நிலையிலிருந்து உலக ஜனங்கள் வருவாங்க, எப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து வருவாங்க. இப்ப விபச்சாரமுடைய அர்த்தம் எடுக்கும் போது எத்தனை பேர் கெட்ட கெட்ட அனுபவத்தில் இந்த உலகத்தில் ரொம்ப கெட்ட கெட்ட காரியத்தில் கலந்து அந்த சமயத்தில் வந்துருவாங்க, அந்த சமயத்தில் அவங்களை மன திரும்பவே மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுடைய உள்ள அவங்களுடைய சபாவத்துக்கு உள்ள அந்த பாவங்கள் அவ்வளோ ஊறிட்டுக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய ஈகோ என்ன வருதுன்னா அவங்க மன திரும்புறதுக்கூட வரமாட்டாங்க. உதாரணங்கள் கொடுக்கறதுக்கு வேண்டாம் என்று ரொம்ப அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காரியங்கள் வேலைகள் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்க வந்து உயிர்ப்பிக்கின் வருவாங்க. அவங்கள் வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா மன திரும்பாத நிலையில நம்ம பார்க்கும்போது விபச்சாரிகள் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ அந்த சமயத்துல இந்த வாழ்க்கையில அந்த சமயத்துல வரும்போது கூட மன திரும்பாத நிலையில இருக்கும். விக்கிர ஆராதனை இப்போவே நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வந்து அந்த கள்ள தேவர்களுக்கு ஆராதனை நடக்குது. எத்தனை சுவாமிஜிகள் இருக்குது, எத்தனை பாபாங்க இருக்கிறாங்க, எத்தனை குருங்க இருக்கிறாங்க. அவங்கள வரும்போது எல்லாரும் மன திரும்பவும் நாம நினைக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வரும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட கணத்துல ஒரு குறிப்பிட்ட யோசனையில ஒரு குறிப்பிட்ட ஒரு அடம்ல அவங்க இருப்பாங்க. சோ அநேகர் அவங்க மத்தியில இருந்து கூட அங்க அந்த முடிவு எடுக்குவாங்க நம்மளுக்கு அந்த ஜீவனே வேண்டா, நம்மளுடைய இருக்கிற நம்பிக்கை இதுதான் உறுதியா வைக்க போறோம். சோ இந்த மாதிரி விதத்துல இரண்டாம் மரணம் போகிற வகுப்பார் இப்படி இருக்குவாங்க தான் நம்ம பாக்குறோம். சோ பாருங்க இந்த 22 அதிகாரத்துல கடைசி அதிகாரத்துல பைபிள்ல இரண்டாம் மரணம் இரண்டு ரட்சிப்புல அங்கே சொல்லப்படுகிறது. 15 வசனம் 11 வசனம் தெளிவா காட்டுது பாத்தீங்களா. முதலாம் வெள்ளிக்காஸ் முதலாவது இருக்கிற பக்கம், கடைசி வெள்ளிக்காஸ் கடைசி பக்கம் பைபிள் இருக்குது. இடையில மீதி 8 வெள்ளிக்காஸ் இருக்குது, நீங்க நல்லா தெரியும். இப்போ நம்ம அந்த உவமைக்கு நம்ம வரலாம். எனக்கு அதுதான் நம்மளுடைய இருக்கிற தியானம் இன்னைக்கு. லூக்கா 15 அதிகாரம் 8ல இருந்து வாசித்து வரலாம். இது வந்து ஒரு காலம் குறிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்திரீக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம பாக்குறோம்னா அந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு 10 வெள்ளிக்காஸ் கிடைக்குது. அது 10 வெள்ளிக்காசு என்னன்னா அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் சபைக்கு கிடைச்சிச்சு சத்தியம். சபைக்கு கிடைச்சிச்சு சத்தியம். அந்த சத்தியம் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் அவங்களுக்கு கிடைச்சிச்சு தான் நம்ம பார்க்கிறோம். அது கிடைச்ச பின்பு கொஞ்சம் காலம் போக 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 என்ன ஆயிடுச்சு, ஒரு வெள்ளிக்காசு காணாம ஆயிடுச்சு. அது ஒரு வெள்ளிக்காசு காணாம ஆயிட்ட பின்பு அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. அப்ப பாருங்க அந்த வெள்ளிக்காசு காணாம போற காலம் குறிக்குது இருள் யுகம். இரண்டாவது சபை காலகட்டம், மூன்றாவது சபை காலகட்டம், நாலாவது சபை காலகட்டம். ஸ்மிர்னா, தயத்தீரா, பெர்கமும் இந்த இருக்கிற மூணு சபை காலகட்டம் வந்து அந்த இருள் யுகம். அப்புறமா என்ன பாக்குறோம்னா நாலாவது அஞ்சாவது சபை காலகட்டத்தில் என்ன நடக்குது. தேத்தீரா சபை காலகட்டத்தில் என்னதுனா அந்த ஸ்திரீ வந்து ஒரு விளக்கை கொளுத்துது. ஒரு விளக்கை கொளுத்துறது என்ன நம்ம பார்க்கணும்னா இது நாலாம் சபை காலகட்டத்தில் நாலாம் சபையின் தூதன் 1157 கிபியில இருந்து 1367 கிபி வரலும் அந்த காலகட்டத்தில் இந்த நாலாவது சபையின் தூதன் அவர் பைபிள் என்ன பண்ணாரு, அவர் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாரு பீட்டர் வால்டோ. சோ அந்த நாலாவது சபை காலகட்டத்தில் இது நம்ம என்ன பார்க்கிறோம்னா இது ஆரம்பது நம்ம பார்க்கிறோம். அஞ்சாவது சபை காலகட்டத்தில் இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு ஆகுது நம்ம பார்க்கிறோம் ஜான் விக்லிஃப் மூலமாய். சோ இதுதான் வந்து என்ன பார்க்கிறோம்னா இந்த 4-5 சபை காலகட்டத்தில் பைபிள் விளக்கு மாறி கொல்த்தது. விளக்கு மாறி கொல்த்தது. நெக்ஸ்ட் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுது, அந்த விளக்கு கொல்த்தி பாத்தீங்களா. சோ வீட்டை பெருக்கியுடைய அர்த்தம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடு வந்து இருட்டான நிலையில இருக்கு. அப்புறமா அந்த வீட்டுடைய இருட்டான நிலையில வீட்டில் நிறைய குப்பை இருந்துச்சு. சோ இது காமிக்கிறது எப்படி அந்த அஞ்சாவது மற்றும் ஆறாவது சபை காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த சத்தியங்களை மெதுவா மெதுவா கண்டுபிடிக்கிறாங்க. மெதுவா மெதுவா வேதத்தோடு இருக்கிற வெளிச்சமே வெளிப்படுது. வேதத்தோடு வெளிச்சம் வெளிப்படும் போது மெதுவா மெதுவா அநேக பொய்யான நடவடிக்கை அவங்களை கண்டுபிடிச்சாங்க. பாவ மன்னிப்பு பத்தி பெரிய பெரிய சத்தியங்களை கண்டுபிடிச்சு அப்புறமா அநேக கள்ள நம்பிக்கைகள் எப்படி பொதுவா போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் குப்பை என்ன பண்றாங்க, அவங்கள வீட்டில இருந்து பெருக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தருடைய காலத்துல, மார்ட்டின் லூத்தர் தான் ஒரு பெரிய வெளிச்சம் அவர் கண்டுபிடிச்சு நிறைய குப்பை அந்த வெளிச்சம் வச்சு அந்த வீட்டில் வெளியே போயிடுச்சு. அதை நம்ம பார்க்கிறோம் ரோமர் 1:17. ரோமர் 1:17, மிகப்பெரிய தெய்வீக பார்வை பாவ மன்னிப்பத்தி. பாவ மன்னிப்பு எப்படி வெளிப்படுது இந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் பாவ மன்னிப்பு எப்படி வெளிப்படுது, என்ன மாதிரி இருக்கிற காரியம் பொதுவா வெளிப்பட்டு கேட்டனா, பாவ மன்னிப்பு பணம் மூலமாய் வெளிப்படுது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து சபை மத்தியில பாவ மன்னிப்பு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, ஏதோ பொருள் வாங்கணும், ஏதோ சர்டிபிகேட் வாங்கணும், ஏதோ ஒரு போப் அமைப்புல இருந்து ஏதோ காசு கொடுத்துட்டு அவங்கல இருந்து ஒரு மன்னிப்பை வாங்கணும், இப்படிப்பட்ட இருக்கிற பொய்யான காரியங்கள் நடந்துட்டு இதெல்லாம் குப்பை கண்டுபிடிச்சு வீட்டில இருந்து அவங்கள பெருக்கியாச்சு தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இதுதான் அந்த வீட்டை பெருக்கி அர்த்தத்தை நம்ம பாக்குறோம். இப்ப மறுபடியும் நம்ம அந்த வசனத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். ஜாகிரத்தியா தேடுறது, அந்த ஜாகிரத்தியா தேடுறது என்னன்னா, அந்த கெடிச்சிட்டு இருக்கிற வெளிச்சத்துல ஜாகிரத்தியா தேடுறது. சோ அந்த கெடிச்சிட்டு இருக்கிற வெளிச்சம் எங்கத்துல இருந்து, விளக்குல இருந்து. விளக்கு எது? வேதம், பைபிள். சோ அந்த ஜாகிரத்தியா தேடுது என்னன்னா, பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி, வேதம் ஆராய்ச்சி. பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவா மெதுவா ஜாகிரத்தையா படிக்கும் போது ஒரு காணாமல் போன வெள்ளிக்காசே கண்டுபிடிச்சாங்க தான் நம்ம பார்க்கிறோம். பைபிள் ஸ்டடி பண்ணி 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 6வது சபை காலகட்டத்தில், பிலடெல்பியா சபை காலகட்டத்தில் என்ன பார்க்கிறோம்னா, கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க 1000 வருஷம் ஆலகை சத்தியம். இது காரியத்தை தான் 6வது சபை காலகட்டத்து சம்பந்தமா வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 13:45-46. சோ இந்த வியாபாரி நம்ம நல்லா தெரியும், குறிப்பா யார் குறிக்குது, இது குறிக்குது மார்ட்டின் லூத்தர். அவர் எந்த வியாபாரம் வியாபாரி பண்ணிட்டு இருந்தார்னா, பிதாவாகிய தேவன், அவருடைய பிதாவாகிய தேவன் அவருடைய வியாபாரம் எது? இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருந்தார் ஆலயத்துல. எப்ப மரியால் போயிட்டு அவங்களை போய் தேடிட்டு இருந்தாங்க, அவங்க வயசு 12 இருக்கும் போது. அப்படி பார்க்கும்போது இந்த வியாபாரம் குறிக்குது வேதத்தின் ஆராய்ச்சி, வேதத்தின் படைப்பு தான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வேதத்தின் படைப்பு வந்து 19வது நூற்றாண்டுல பண்ணும் போது இந்த விஷயமே கண்டுபிடிச்சாங்க. இப்ப 19வது நூற்றாண்டுல என்ன தான் நடந்துச்சு கேட்டாக்கா, 19வது நூற்றாண்டுல 1799 போப் அமைப்புடைய வல்லமை விழுந்துச்சு. 3 வருஷம் எந்த போப்பே இல்லை. 1802 வல்லமை இல்லாத நிலையில திருப்பி நெப்போலியன் போனபார்ட் போப்புங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனா அதே 1802 இருந்து 1810 வரை பைபிள் சொசைட்டி ஸ்தாபிக்கப்பட்டு ஆரம்பிச்சு. இந்த பைபிள் சொசைட்டிஸ் பார்க்கும் போது, பைபிள் சொசைட்டிஸுடைய ஒரே வேலை என்ன இருந்துச்சுன்னா, பைபிள் நிறைய கணக்கில் பிரிண்ட் பண்ணும், அதோடைய விலை கம்மி ஆகணும். அது மட்டும் இல்ல, வேதம் அநேக மொழியில மொழியேற்பு ஆகணும். இதெல்லாம் வேலைகள் ஆரம்பம் போது பைபிள் இப்போ 19வது நூற்றாண்டுல அநேகருடைய கையில போயிடுச்சு. அநேகருடைய கையில அது போகும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பைபிள் படிக்கிற ஆரம்பிட்டாங்க, பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சு. அந்த பைபிள் ஸ்டடி நடக்கும் போது தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த காணாமல் போன வெள்ளிக்காஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷம் அரசாட்சி தான் நம்ம பார்க்கிறோம். இது விஷயத்தான் நம்ம பார்க்கிறோமே. எப்போ நடந்துச்சுன்னா, பிரதர் வில்லியம் மில்லருடைய இருக்கிற காலத்துல, அவர் தான் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை பத்தி அவரை கண்டுபிடிச்சு, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை பத்தி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். 1829 அவர் ஆரம்பி அவர் 1844 பத்தி பேசிட்டு இருந்தாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகளை இந்த விஷயம் பார்க்கும்போது என்ன தெரியுது, தெளிவா என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு ஓமையில காணாமல் போன வெள்ளிக்காசு ஓமையில நம்ம தெளிவா கண்டுபிடிக்கிறோம் எந்த காலகட்டத்தில் அந்த காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து பிலடெல்பியாவுடைய இருக்கிற காலகட்டம். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச பின்பு இப்போ நம்ம நம்மளுடைய ஆதார வசனத்துக்கு திருப்பி போகலாம். எசையா 21 அதிகாரம் 11-12 நம்ம பார்க்கிறோம் எப்படி இந்த இருக்கிற காரியம் தூமாவின் பாரம் செய்யறிலிருந்து கூப்பிடுது. இது குறிக்குது 1874 முன்பு நடந்த சம்பவம். இது பிலடெல்பியா சபையில நடந்த சம்பவம். அந்த பிலடெல்பியா சபையில உண்மையான பரிசுத்தவான்கள் தேவன் கிட்ட ஜபம் பண்ணும்போது, வேதமுடைய ஆராய்ச்சி பண்ணும்போது, வேதமுடைய இருக்கிற தீர்க்க தரிசனம் கிட்ட விசாரிப்பேனா இருக்கு, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது, அந்த கேள்வி கேட்கத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த கேள்வி கேட்கும் போது, இரவு எவ்வளவு சென்றது கேட்கும்போது 12 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் என்னத்தான் பதில் வருது. அப்புறமா அந்த பதிலுடைய வினோதமான காரியம் கவனிக்கலாம். நல்லா பாருங்க, அதுக்கு ஜாமக்காரன் விடியற் காலம். எது விடியற் காலம் வருகிறது? நீ விசாரிக்கிறீங்க விடியற் காலம். எனக்கு சங்கீதம் 30:5 என்ன சொல்லுது? விடியற் காலத்துல களிப்பு உண்டாக்கும். நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த விடியற் காலம் வருகிறது. அடா, எந்த ராக்காலம் இது? ராக்காலம் பத்தி கேக்குறாங்க, ராக்காலம் உடைய முடிவு பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா ஜாமக்காரன் பதில் கொடுக்கும் போது சொல்றார், நீ எதிர்பார்க்கிற மாதிரி அந்த விடியற் காலம் அது வருகிறது, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொன் இருங்க சிஸ்டர், ஒரு இன்னொன் ராகாலம் வருகிறது. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அதனால தான் தீர்க்க தரிசனம் என்ன பதில் கொடுக்குது பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கேட்டு மனதா இருந்தா, அதாவது இது விஷயம் புதுசா இருக்கு, இது விஷயம் விசித்திரமா வினோதமா இருக்கிறது. இப்ப இது பத்தி நீங்க இன்னொரு விவரம் கேட்கறது மனதா இருந்தா, திரும்பி வேதத்துக்கு தீர்க்க தரிசனத்துக்கு வந்து கேளுங்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது இது டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்றேன்னா, த வாட்ச்மேன் said the morning cometh and also the night. If you will inquire, inquire ye, return, come. எவ்வளவு அருமையா இருக்குது பாத்தீங்களா? சோ இந்த பதில் தீர்க்க தரிசனம் என்ன கொடுத்துச்சுன்னா, ஒரு புதுசான காரியம், ஒரு ஆழமான காரியம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீ என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க அந்த விடியற் காலம் எப்போ வரும், கண்டிப்பா நீ விசாரிக்கிறீங்களா அந்த விடியற் காலம் அது வரப்போகுது. ஆனா அந்த விடியற் காலம் வரத்துக்கு முன்ன நீ கேட்கிற ராத்திரி முடிக்கும், ஆனா ஒரு இன்னொரு ராத்திரி வந்துடும். இதுதான் விஷயம் இந்த வசனத்துல ஆச்சரியமான விதத்துல இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இதுதான் பதில் ஜாமக்காரன் குறுக்குது தான் நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டு ராத்திரி காமிக்கிறது, ரெண்டு ராத்திரி இருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. ஆனா இது ரெண்டு வேற வேற ராத்திரிகள். ஒரு ராத்திரி சாத்தானுடைய ராத்திரி, இன்னொரு ராத்திரி ராஜா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் தொடங்குதலுடைய ராத்திரி. ரெண்டு ராத்திரி, இது ரெண்டு ராத்திரி நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பத்தி நம்ம வேதத்துல படிக்கும் போது நம்ம படிக்கிறோம், அவர் மத்திய ராத்திரியில தான் வரார். அவர் மத்திய ராத்திரியில வரும்போது அது மத்திய ராத்திரி சொல்ற நோக்கம் என்னச்சுன்னா, அங்கத்தான் ஒரு புது நாள் ஆரம்பது, அங்கத்தான் ஒரு பழைய நாள் முடிக்கிறது. ஏன் அப்படி சொல்லிச்சு? எனக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய வரும்போது 6,000 வருஷம் முடிக்கணும், 7,000 வருஷம் தொடங்கணும். அதுதான் அந்த மிட் நைட் பாயிண்ட், மத்திய ராத்திரி. சோ அதுதான் மத்திய ராத்திரி சொல்லுச்சு. ஆனா ஒரு இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும், மத்திய ராத்திரியில கண்டிப்பா ஒரு புது நாள் ஆரம்பது, அதுக்கு சந்தேகமே இல்லை. ஆனா மத்திய ராத்திரியில அந்த புதுசா தொடங்கிட்டு இருக்கிற நாள்ல சூரியனுடைய வெளிச்சம் வெளிப்படுறதில்லை. சூரியனுடைய வெளிச்சம் அந்த மத்திய ராத்திரியில வெளிப்படுறதில்லை. அந்த சூரியனுடைய வெளிச்சம், அந்த புது நாளுடைய சூரியனுடைய வெளிச்சம், அது வெளிப்படுறதுக்காக கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் போனோம். ஏற்கனவே புது நாளுக்குள்ள வந்துட்டோம், ஏற்கனவே புது நாள்ல நம்ம வாழ்வில் இருக்கோம். ஆனா இன்னும் சூரியன் உதிக்காது. அந்த சமயம் ராத்திரி சமயம் இருக்கு. அதுதான் ராஜ்யமுடைய ராத்திரி, அதுதான் 1,000 வருஷமுடைய ராத்திரி. இதுதான் விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை நிரூபிக்கிறதுக்கு நம்ம நல்லா தெரியும். இப்போ முக்கியமான வேலை, இப்போ முக்கியமான வேலை நம்ம என்ன செய்யறோம்னா அறுவடை வேலை. நம்ம என்ன வேலை செய்யணும், நம்மள கோதுமை களஞ்சத்துக்குள்ள சேர்க்கணும். இப்போ எப்ப நடக்குது இந்த வேலை? ராத்திரியில நடக்குது. வசனத்துல வாசிங்க, லூக்கா 17:34. நல்லா பாருங்க, அந்த ராத்திரியில் போதும், அந்த ராத்திரியில் நல்லா பாருங்க, ஒரு ராத்திரியில் சொல்ல, அந்த ராத்திரியில் அந்த சொன்னா கேள்வி நீ என்ன கேட்கணும்னா எந்த. சோ இது எந்த ராத்திரினா, இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 1,000 வருஷம் ஆளுகையுடைய ராத்திரி. அந்த ராத்திரிக்குள்ள இப்ப நாம் இருக்கிறோம் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு மூத்த சகோதரர் கிட்ட நான் காமிச்சோம், பிரதர் இந்த வசனம் சொல்லுது அந்த ராத்திரி, இது தெளிவா காட்டுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இல்லைங்களா பிரதர். அப்ப சொன்ன எனக்கு என்ன பேசுறீங்க, அங்க வசனம் என்ன சொல்லுது, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில, படுக்கையில எப்ப படுப்பாங்க, ராத்திரியில தான் படுப்பாங்க. நான் பெருசு ராத்திரியா நான் சொல்லிங்கிறீங்க, நீங்க ராத்திரியில எல்லாம் படிப்பாங்க அதுதான் சொல்லிக்குது. நான் கொஞ்சம் தலை சொரிஞ்சு வெளியே போயிட்டேன், ஏன்னா அவருக்கு அது புரியல. ஆனா வசனம் பாரு, அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில் இது விஷயம் ரொம்ப முக்கியம். இது வந்து காமிக்குது அந்த 1,000 வருஷமுடைய ராத்திரி தான் இங்க நம்ம பாக்குறோம். இந்த விஷயம் சகோதர சகோதரிகளை காமிக்கிறது கூட இயேசு கிறிஸ்துடைய ஆலயத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பம் கர்த்தருடைய நாள், அந்த கர்த்தருடைய நாள் அது வெளிச்சம் இல்ல, அது ராத்திரி இருக்குது, அது அந்தகாரம். வசனத்துல வாசிங்க, ஆமோஸ் 5:18. ஆமோஸ் 5:18. பாத்தீங்களா, கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகாரமா இருக்கும். இந்த கர்த்தருடைய நாள் வேதத்துக்கு இதுக்கு ஒரு இன்னொரு பேர்னா அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள், அதாவது அவருடைய ஆலயத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பம் ராத்திரி பகுதி, ராத்திரி பகுதி. அது வந்து ஒரு வெளிச்ச பகுதி கிடையாது. ஏன்னா இன்னும் நீதியின் சூரியன் உதிக்கவே இல்லை. நீதியின் சூரியன் உதிக்கணும்னா நாம் எல்லாரும் நம்ம ஓட்டத்தை முடிச்சு அந்த மகிமை ஆக்கப்படுதல், சபையுடைய முழுமையான மகிமை ஆக்கப்படுதல் முஞ்சிக்கணும். அப்பதான் நீதியின் சூரியன் உதிக்கும்ட்டு நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த விஷயம் நம்ம பார்க்கிறோம், மீண்டும் மீண்டும் வேதத்துல இது வருது. இது நம்ம வாசிக்கிறோம் 2 பேதுரு 1:19. இங்கே கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும், இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதும் போது அவருடைய எழுதுற பேக்ரவுண்ட் கொஞ்சம் புரியணும். அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு சில சோதனைகள் இருந்துச்சு. அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறிக்கிற சமயத்துல இருந்துச்சு. அது வந்து பஸ்கா காலத்துல அவருக்கு சில சோதனைகள் இருந்துச்சு. சாத்தான் விசேஷமான அனுமதி கேட்டுச்சு அவர் மேல. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் உங்களுக்காக ஜபிக்கிற பேதுரு, நீ மன திரும்பிட்டு பின்பு நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன். அது என்னன்னா, நீ போயிட்டு உங்களுடைய சகோதரர்கள் திட மனத்தை பண்ணிட்டு தான் பார்க்கிறோம். அது விஷயம் நம்ம வாசிக்கிறோம் லூக்கா, லூக்கால வாசிக்கலாம். லூக்கா 22:31-32. சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த வார்த்தைகள் அவர் சாகிற வரைக்கும் அவருடைய காதுல கிடுங் போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி விஷயம் அங்க சொல்லிட்டார் கர்த்தர் இயேசு அவர்கிட்ட. நீ என்ன பண்ண, நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன், நீ மன திரும்பித்த பின்பு உங்களுடைய சகோதரர்கள் என்ன பண்ண, அவங்கள ஸ்திரப்படு. எப்படி பண்ணார் அது? ரெண்டு நிருபம் எழுதும் போது, முதல் பேதுரு, ரெண்டு பேதுரு. இப்ப இந்த ரெண்டு நிருபத்துல இந்த கர்த்தர் கொடுத்த காரியமே அவர் நிறைவேற்றிட்டாரோ? ஆமா. இப்ப எப்படி நிறைவேற்றிட்டார் நம்ம சொல்றோம். முதல் பேதுரு அவர் எந்த சகோதரருக்கு எழுதிட்டார்னா, எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சபை ஒட்டுமொத்தமா எல்லா சகோதரர்கள் ரெண்டு பிரிவுகள்ல நம்ம பிரிக்கலாம். அதை நம்ம வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கர் 4:16-17. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாம் எந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். சோ ரெண்டு பிரிவு இருக்குது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர், அதாவது முதல் 6 சபை பாகங்கள், அப்புறமா 7 சபை காலகட்டம் உயிரோடு இருக்கிற நாமும். சோ அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் இந்த ரெண்டு நிருபங்கள் எழுதும் போது அந்த முதல் நிருபம் முதல் 6 சபைகளுக்கு இருக்கு, இரண்டாவது நிருபம் முழுக்க முழுக்க லவோதோக்கியா சபைக்கு இருக்கு. இரண்டாம் நிருபத்துல தான் நம்மளுக்கு எப்படிப்பட்ட வஞ்சகங்கள் வரும், நம்மளுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்கும், இதெல்லாம் இரண்டாம் நிருபத்துல அவர் எழுதிக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். சோ இது விஷயம் நம்ம ஞாபகத்துல வைக்கணும். இப்ப இந்த ஞாபகத்துல வைக்கும் போது இப்ப இந்த 2 பேதுரு 1:19 இப்ப நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, அதிகமா உறுதியான தீர்க்க தரிசனம் வசனங்கள் நமக்கு உண்டு. இது லவோதோக்கியாக்கு சொல்லப்பட்ட வசனம். ஏன்னா லவோதோக்கியால 1874 பின்பு அறிவு பெருகிட்டு இருக்கிற காலத்துல என்ன இப்போ எப்படி இருக்குது எல்லா விஷயங்களும் கேட்டனா, எல்லா விஷயம் ஜனங்கள் சொல்றாங்க உறுதி, விஞ்ஞான் சயின்ஸ் உறுதி, ஆர்கிடெக்சர் உறுதி, எல்லா விதமான அறிவு உறுதி. எனக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எல்லாம் வெளிப்பட்டுட்டு இருக்குது, எல்லாம் தெளிவா இருக்குது. ஆனா இதெல்லாம் மத்தியில கர்த்தர் சொல்றாரு பேதுரு மூலமாய், அதிகமா உறுதியான தீர்க்க தரிசனம் வசனங்கள் உண்டு. இது எல்லா உறுதிக்கு மேல தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்கே அந்த பிஷப் பத்தி பேசும்போது என்ன சொல்லுது, அது பொழுந்து விடிந்து, அது பொழுந்து விடுந்தாங்க. சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம ஒரு இருளுள்ள ஸ்தலத்துல இருக்கிறோம், இது ராஜ்யத்தோட இருக்கிற ராத்திரியில இருக்கிறோம், இன்னும் சூரியனே உதிக்கவே இல்லை. பாருங்க, இதுதான் விஷயம் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த விஷயம் இப்ப நம்ம வாசிக்கிறோம் இங்க ஏசாயா 21:11-12 நம்ம என்ன பாக்கிறோம்னா, ரெண்டு ராத்திரி அங்க இருக்கிறது நம்ம பாக்கிறோம். அந்த ரெண்டு ராத்திரி நம்ம நமக்கு ஒருவேளை புதுசா இருக்கும், உண்மையா அநேக மூத்த சகோதரர்களுக்கு இது புதுசான காரியம். எனக்கு 1874 கொஞ்சம் பின்னாடி கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தார் பிரதர் ரசல். 1914 எதிர்பார்த்தார். அதனால்தான் அந்த காலத்தோடைய சில ஊழியம் பிரயாசங்களுக்கு பேர் என்ன வச்சானா, த டான். த டான் ஒரு புக்கு கூட இருக்குது, சின்ன புக்கு, த டான். ஆனா வருஷம் வருது, வருஷம் போகுது, வருஷம் வருது போகுது, 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், இன்னும் டானு 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 போயிட்டு இருக்கும் போது சில பேருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு, குழப்பம் வந்திருக்கு. என்னப்பா என்கிறது, சூரியன் உதிக்க மாட்டாதா? அவ அந்த விஷயம் பார்க்கும் போது நம்ம இன்னைக்கு தெரியும், நம்ம டான்குள்ள நுழையவே இல்லை. நம்ம வெறும் ராஜ்யத்துடைய ராத்திரியில இருக்கிறோம். த மில்லேனியல் நைட், த மில்லேனியல் நைட்ல இருக்கிறோம். இன்னும் டான் விடியல் வரவே இல்லை. விடியல் பத்தி வசனத்துல சொல்லுது யோவேல் 2:2. விடியற் காலத்தின் வெளுப்பு எங்க வரும்? பர்வதத்தின் மேல், எல்லா தேசங்கள் மேல் அந்த இருக்கிற விடியல் வெளிப்படும். விடியல் இன்னும் வரல. நம்ம மில்லேனியல் நைட்ல 1000 வருஷம் ராத்திரியில இருக்கிறோம். புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அந்த தூமாவின் பாரம் செய்யர்ல இருந்து கூப்பிடுது, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது. ஜாமக்காரன் சொல்றாரு, விடியற் காலம் வருகுது, ஆனா இரவு கூட வருது. நீங்க கேட்டுக்கும் மனதா இருந்தா நீங்க விசாரிக்கிறதுக்கு திரும்பி வா. இது இப்போ உங்க கையில இருக்குது. அந்த சகோதர சகோதரிகளை, இந்த விஷயம் கேட்ட பின்பு இப்போ உங்கள்ல இருந்து, அதாவது நம்மள இருந்து, லவதோக்கியால இருந்து அந்த ரெண்டாவது கேள்வி வருது. ரெண்டாவது கேள்வி, ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது? எந்த இரவு? இரண்டாம் இரவு. 1000 வருஷமுடைய இரவு எவ்வளோ சென்றது? நம்மளுடைய மனசுல அந்த யோசனை இருக்கும். அந்த காரியங்கள் பத்தி நீங்களே சிந்திச்சு பாருங்க. நம்ம எங்க இருக்கிறோம் இன்னைக்கு, அது அந்த சிந்தனைகளை நீங்க, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். தேவன் தாமே உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.